ஆலயம்
நியூசிலாந்து லைஃப் உலகத்தரத்தில் ஒரு தமிழ் திரைமொழி திரைப்படம் எனும் நவீன கலை தமிழில் நூற்றாண்டை கடந்து தமிழுக்கே உரிய தனித்துவ பண்புகளுடன் தொடர்கிறது. அமெரிக்க சினிமா உலக அளவில் வியாபார ரீதியாக முதன்மை பெற்றாலும் தமிழ் சினிமாவும் இன்று உலக அளவில் பேசப்படும் தரத்தோடு வழிவருகின்றமையை யாரும் மறுத்துவிட முடியாது. நான் ஒரு சினிமா ரசிகன் என்ற வகையில் திரைப்படங்களை நான்கு வகையாக பகிர்ந்து பார்ப்பேன். முதலாவது கலைத்துவ திரைமொழி, இரண்டாவது இயல்பான வாழ்வின் மொழியாய் மிக யதார்த்தமாய் அமையும் திரைமொழி, மூன்றாவது அதீத சாகச திரைமொழி, மனித வாழ்வோடு கோபம் பொறாமை காதல் உணர்வு பெருக்கு எனும் நீளும் திரைமொழி, நான்காவது கற்பனை கதைகள் மனித வாழ்வுக்கு அப்பாற்பட்ட திரைமொழி. இந்த நான்கு வகை படங்களில் தக் லைஃப் மூன்றாவது வகையை சார்ந்தது. தக் லைஃப் திரைக்கதை அதன் பாணியிலே கட்டமைக்கப்பட்டுள்ளது. மனித வாழ்வின் ஜதார்த்தங்களை கற்பனைகளின் வழியாக கட்டமைக்கும் கதை பின்னல் ஜதார்த்தத்திற்கு முரணான சம்பவ கோவைகள் முடிச்சுக்கள் முரண்கள் மோதுகைகள் என கற்பனையும் ஜதார்த்தமும் ஜதார்த்தத்திற்கு அருகில் வந்து வந்து போகும். இந்த கதைக்கு பின்னல் தக் லைஃப் திரைப்படத்தில் சரியாகவே வந்திருக்கிறது. மனிதத்தினம் எனும் படைப்பாளி மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டவர் என்பதை அவரது ஒவ்வொரு படமும் சொல்லும். அந்த வகையில் மனிதத்தினம் நம்மை ஏமாற்றவில்லை என்றே சொல்வேன். கமலஹாசன் எனும் நடிப்பாளுகமைக்கு ஏற்ற கதாபாத்திரம். பல இடங்களில் சிவாஜி கணேசனை நினைவுபடுத்தினாலும் கமல் எனும் நடிகன் தன் தனித்துவ உடல் மொழியால் நம்மை வியக்க வைக்கும் பல சந்தர்ப்பங்கள். ஆரம்ப காட்சிகளில் கண்களில் காணப்படும் மிரட்சி போக போக அந்த கண்களின் நடிப்பின் முதிர்ச்சியாக உருமாறும் தருணங்கள். எந்த இடத்திலும் கம்பீரம் குறையாத மிடுக்கு காதல் வயப்படும் மோகத்திரையின் விரிப்பு அண்ணலில் காட்டும் அச்சம் மகனாக வரிக்கும் இடங்களில் வெளிப்படும் பரிவு எதிரியாக இருந்தாலும் இரக்கம் காட்டாத பாதுகாப்பு கோபம் என கமல் நடிப்பின் எல்லா பரிமாணங்களிலும் எங்கேயோ போய் நம்மை நிறுத்துகிறார். சிலம்பரசன் சிலம்பம் ஆடியிருக்கிற நடிப்பில் மோதுகை ஆற்றாமை முரண்கோபம் வஞ்சினம் வெண்மம் இரக்கம் காதல் என எல்லா இடங்களிலும் மற்றும் ஒரு கமலாக உருமாறும் கூடுவிட்டு கூடுபாயும் நடிப்பு அடங்கி இருந்த ஒருவனுக்கு அடங்க மறு எனும் பாத்திர வார்ப்பு. நாசர் ஒரு வித்தியாச வில்லன் என்னும் அவரை வேறு மாதிரி நடிக்க வைத்திருக்கலாமோ என தோன்றுகிறது. எனக்கு தன் இயல்பான நடிப்பிலிருந்து வேறுபட்டு தோன்றுகிறார். திரிஷா சொல்லித்தான் ஆகணும், கண் கட்டாமல் பார்க்கும் வைக்கும் அழகு. இன்னும் பத்தாண்டுகள் தமிழ் திரையில் கதாநாயகியாக வலம் வருவர். அபிராமியின் அளவும் அழகும் பக்குவ நடிப்பும். அசோக் செல்வனுக்கு எதிர்காலம் இருக்கு. ஐஸ்வர்யா ராஜ் குறைந்த காட்சிகளில் வந்திருந்தாலும் நிலைத்து நிற்கின்ற ஏ ஆர் ரகுமானின் இசை நம்மை எழும்பி குதிக்க வைக்கின்றது. படத்தின் மிகப்பெரிய பலமே இசைதான். தமிழ் சினிமா பெருமை கொள்ளக்கூடிய ஒரு திரைப்படம். குறைகள் இருக்க என்றால் இருக்கு, அவை பற்றி பேச வேண்டிய தருணம் இதுவல்ல. கொண்டாட வேண்டியவைகளை கொண்டாடுவோம். தக் லைஃப் பற்றி வரும் எதிர் விமர்சனங்கள் காழ்ப்புணர்ச்சி சார்ந்ததே பெருமளவில் உள்ளன. நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஜூன் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது இந்நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜூன் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. மொழிப்பூர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள் வருகின்ற ஜூன் மாதம் 28ஆம் தேதி மாலை 6 மணி தொடக்கம், இரவு 9:30 வரை பாவலர் ஏறு பிரிஞ்சித்தினார் அரங்கம், இலக்கம் 13 மேவிதி அமைந்திருக்கின்ற போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டி நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற விரும்புகின்ற போட்டியாளர்களுக்கான விண்ணப்ப படிவங்கள் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து நீங்கள் ஒப்படைக்க வேண்டிய இறுதி நாள் வருகின்ற ஜூன் மாதம் 19ஆம் தேதி என்பதை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த போட்டி நிகழ்ச்சி தொடர்பான மேலதிக தகவல்கள் தேவைப்படின் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் திரு க. பிரேம்குமார் 02743404012 அல்லது மின்னஞ்சல் முகவரி PremTamilNZ@gmail.com என்ற மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தெலிப்பளை பாகஜனா கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் நியூசிலாந்து கிளையின் ஏற்பாட்டிலே இடம்பெறாந்தும் இடம்பெறுகின்ற 23ஆவது இரவு சந்திப்பு வருகின்ற 28ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 6 மணி தொடக்கம், இலக்கம் 16 ஸ்வான் கிரசன் பெகுரங்காவில் அமைந்திருக்கின்ற அஞ்சோரேஜ் பார்க் சமூக மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்விலே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்ற தெலிப்பளை மகஜனா கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் அனைவரையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் தற்போதைய நிர்வாக குழுவினர். மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வு ஜூன் மாதம் 28ஆம் தேதி மாலை 6 மணி முதல், இலக்கம் 16 ஸ்வான் கிரசன் பெகுரங்காவில் அமைந்திருக்கின்ற அஞ்சோரேஜ் பார்க் சமூக மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது படித்ததில் பிடித்தது. இதனை பகிர்வதற்காக நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுடன் வான் அலைகளின் ஊடாக வைஷ்ணவி அவர்கள் மீண்டும்.
தந்தையின் முடிவு சரிதானா? ஒரு ஊரில் நல்ல குடும்பத் தலைவர் தன் மனைவி மற்றும் 4 மகன்களுடன் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தார். 4 மகன்களுக்கும் திருமணம் செய்து வைத்த அவர் தன் சொத்தில் ஆளுக்கு ஒரு பங்கை பிரித்து கொடுத்தார். தன் தேவைக்காக சொத்தில் ஒரு பங்கை வைத்துக் கொண்டார். சில ஆண்டுகள் சென்றன, அவரது மனைவியும் மறந்து விட்டார். தனியாகவே வாழ்க்கையை நடத்தி வந்தார் அவர். தந்தை தனியாக துன்பப்படுவதை மகன்களால் தாங்க முடியவில்லை. ஒரு நாள் நால்வரும் ஒன்றாக அவரிடம் வந்தார்கள். அப்பா, நீங்கள் ஏன் தனியாக துன்பப்பட வேண்டும்? உங்களுக்கு என்று இருக்கும் சொத்தை எங்களுக்கு பிரித்து தந்து விடுங்கள். எங்களில் ஜார் வீட்டில் வேண்டுமானாலும் உங்கள் விருப்பம் போல் தங்கியிருங்கள். உங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்கின்றோம் என்று பாசத்துடன் அழைத்தார்கள். தந்தை நினைத்தார் மகன்களுடன் தங்குவது நல்லது என்று அவருக்கு பட்டது. இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்வோம் என்று மனதுக்குள் நினைத்தார். அன்புக்குரிய எனது அருமை மகன்களே, 2 மாதம் கழித்து வாருங்கள், நான் என் எண்ணத்தை சொல்கின்றேன் என்று அவர்களை அனுப்பி வைத்தார். பிள்ளைகளை தந்தை காப்பாற்றுவது போல தந்தையை பிள்ளைகள் காப்பாற்றுவார்களா? இதை எப்படி அறிவது என்று சிந்தித்தார் தந்தை. தன் வீட்டு வேலையாளை அழைத்தார் அவர். நம் வீட்டு தோட்டத்தில் குருவியொன்று கூடு கட்டியுள்ளது. அதில் குருவி குஞ்சுகள் உள்ளன. தாய்க்குருவியை ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த குஞ்சுகளை மட்டும் எடுத்து வா என்றார். வேலையாளும் அவர் சொன்னது போலவே செய்தான். கூட்டில் இருந்த 4 குருவி குஞ்சுகளையும் கொண்டு வந்தான். அந்த குருவி குஞ்சுகளை தகுந்த பாதுகாப்போடு ஒரு கூட்டில் அடைத்தார் தந்தை. அந்த கூட்டை ஜன்னல் அருகே தொங்க விட்டார். தாய்க்குருவி அந்த கூட்டின் அருகே வந்தது. கூவியபடியே அதை சுற்றி சுற்றி பறந்தது. தன் குஞ்சுகள் அங்கிருந்து வெளியே வர முடியாது என்பதை அறிந்ததும் வெளியே பறந்து சென்று அது வேளா வேளைக்கு தவறாமல் தன் குஞ்சுகளுக்கு உணவை கொண்டு வந்து ஊட்டியது. சிறிது காலம் சென்ற பின் குஞ்சுகளுக்கு இறக்கை முளைத்தது. கூண்டிற்குள்ளேயே பறக்க தொடங்கின. அதை அறிந்த அந்த தந்தை அந்த குருவி கூட்டிற்கு வெளியே எளிதில் ஒட்டி கொள்ளும் பசியை அப்பி வைத்தார். குஞ்சுகளுக்கு உணவூட்ட வந்த அந்த தாய்க்குருவி அந்த பசையில் ஒட்டி கொண்டது. அதனால் அந்த பசையில் இருந்து விடுபட முடியவில்லை. அதை பார்த்த அவர் கூட்டை திறந்தார். அதிலிருந்த 4 குஞ்சுகளும் வெளியே பறந்து சென்றன. தாய்க்குருவியை தகுந்த பாதுகாப்போடு அந்த கூட்டில் அடைத்து வைத்தார். வெளியே பறந்து சென்ற அந்த குஞ்சுகள் அங்கே வரும், தாய்க்குருவி படம் துன்பத்தை பார்க்கும், அதற்கு உணவு கொண்டு வரும் என்று எதிர்பார்த்தார் அந்த தந்தை. ஆனால் அந்த குஞ்சுகள் எதுவுமே அந்த கூட்டின் பக்கமே வரவில்லை. பசியால் வாடிய அந்த தாய்க்குருவிக்கு தானியங்கள் அளித்து பிறகு அந்த கூட்டை திறந்து விட்டார். அவர் கூறியது போலவே 2 மாதங்கள் கழித்து அவரது 4 மகன்களும் வந்தார்கள். அப்பா என்ன முடிவு செய்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள். எங்களுடன் தங்குவதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்றும் சொன்னார்கள். அவர் அன்புக்குரிய மகன்களிடம், அவர்களது மகனங்கள் நோகாமல் மகன்களே என்னை இப்படியே இருக்க விடுங்கள். உங்கள் அன்னை வாழ்ந்த இந்த வீட்டில் வாழ்ந்து எனக்கு பழக்கமாகிவிட்டது. எனவே நான் இங்கேயே தனிமையாக வாழ ஆசைப்படுகின்றேன். உங்கள் அன்புக்கு நன்றி என்று கூறி அவரது மகன்களை அனுப்பி வைத்தார். அன்புக்குரியவர்களே, நம் பிள்ளைகளை நம்மை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருந்த போதிலும், நாம் ஓய்வெடுத்துக் கொள்ளும் காலம் சமயத்தில் நமக்கென்று ஏதாவது சேர்த்து வைத்துக் கொள்வது நன்று. எலி வேலையானாலும் தனி வேலையாக இருப்பது மிக நன்று. நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது ஒரு சிறப்பு கண்ணோட்டம். பிரபல குத்துச்சண்டை வீரர் முகமது அலி அவருடைய நினைவு தினம் கடந்த ஜூன் 3 தலை சிறந்த அமெரிக்க குத்துச்சண்டை வீரரும் 3 மிகு எடை உலக வெற்றி வீரருமாக கருதப்படுகின்ற தலை சிறந்த குத்துச்சண்டை வீரர் முகமது அலி அவர்களை நினைவு கூறும் வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே அவர் தொடர்பான பல்வேறு நினைவலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
தன்னுடைய 18வது வயதிலேயே உலகளாவிய குத்துச்சண்டை விருதை வென்றவர் கேஷியஸ் கிரே என்ற இயற்பெயர் கொண்ட முகமது அலி. 1960 ரோம் நகரில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று தங்கப்பதக்கத்தை எளிதாக தட்டிச் சென்றார் அலி. முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றபோது, நான் இந்த உலகை குலுக்கிவிட்டேன் என்று முழக்கமிட்டு பதக்கத்தை முத்தமிட்டான். தன்னை தோற்கடித்தவர்களையே மீண்டும் தோற்கடித்து ஒவ்வொரு வெற்றியும் முயற்சியாலும் பயிற்சியாலும் மட்டுமே சாத்தியப்படும். வெற்றி என்பது எவர் ஒருவருக்கும் தனிப்பட்ட சொத்து அல்ல என மேடையிலே முழங்கியவன் அலி. இதன் பின்னரே அலிக்கு த கிரேட்டஸ்ட் என்ற பட்டம் அளிக்கப்பட்டது. அலியின் வாழ்க்கையை மையமாக வைத்து தி கிரேட்டஸ்ட் என்ற திரைப்படமும் இதன் பின்னர் வெளியாகி அவர் புகழை பரப்பியது. 1981 சர்வதேச குத்துச்சண்டை கோதாவிலிருந்து விடைபெற்றார். பல விருதுகளை வென்ற முகமது அலி 61 சர்வதேச போட்டிகளில் 56 போட்டிகளில் வெற்றி பெற்றார். 5 போட்டிகளில் தோல்வியை தழுவிக் கொண்டார். 1960 முகமது அலி ஒலிம்பிக் போட்டி முடிந்து நாடு திரும்பியிருந்தார். வழக்கம் போல ஓர் உணவகத்துக்கு சென்று தேநீர் சாப்பிட கேட்டிருந்தார். அப்போது அமெரிக்காவில் கருப்பர் இனத்தவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு வந்தன. கொடல்களில் சாப்பிடக்கூட கருப்பின மக்களுக்கு அனுமதி கிடையாது என்ற நிலை இருந்து வந்தது. அங்கிருந்த பணிப்பெண், எங்கள் உணவகத்தில் கருப்பின மக்களுக்கு நாங்கள் எதுவும் தருவதில்லை என கூறியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த முகமது அலி கடும் கோபத்துடன் வெளியேறி அருகில் சென்று கொண்டிருந்த ஓஹியோ நதியில் ஒலிம்பிக் போட்டியில் தான் பெற்றிருந்த பதக்கத்தை வீசி எறிந்து சென்றார். இது குறித்து அவர் குறிப்பிடுகையில், புறப்பால் பிரிவினை ஏற்படுத்தும் இந்நாட்டிற்காக நான் வாங்கி வந்த பதக்கத்தை அணிய விரும்பவில்லை, அதனால்தான் நான் எதிர்ப்பை தெரிவிக்கின்றேன் என்று கூறியிருந்தார். 1967 அமெரிக்கா நடத்திய வியட்நாம் போரில் கலந்து கொள்ள தம் இளம் குடிமக்களை அமெரிக்க அரசு கட்டாயப்படுத்திய பொழுது போருக்கு சென்றாக வேண்டிய நிலைமை அலிக்கு வந்த நேரத்தில், வியட்நாமில் என் சகோதரன், என் சில இருண்ட மக்கள், சேற்றில் வாழும் சில பசித்த ஏழை மக்கள் ஆகியோரை பெரிய சக்தி வாய்ந்த அமெரிக்காவிற்காக சுட்டுக் கொள்ள என் மனச்சாட்சி அனுமதிக்காது. இதற்காக வியட்நாமுக்கு ஆதரவாக 1000கணக்கான இளைஞர்களோடு விண் அதிர முழக்கமிட்டான் அலி. அந்த தருணத்தில் தான் அவருக்கு பல அபராதங்கள் விதிக்கப்பட்டன. அவர் வென்ற பதக்கம் வெற்றி பட்டயம் அனைத்தும் பறிக்கப்பட்டன. எல்லா அமெரிக்க மாகாணத்திலும் அவருக்கான குத்துச்சண்டை உரிமம் மறுக்கப்பட்டு அவர் போட்டியிட தடை விதிக்கப்பட்டது. அது மட்டுமன்றி வெளிநாடுகளில் நடக்கும் போட்டிகளிலும் அவரால் கலந்து கொள்ள முடியாதவாறு அவருடைய பாஸ்போர்ட் பறிக்கப்பட்டது. 1980 வருடம் சென்னை ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் குத்துச்சண்டை பிரியர்கள் 20,000 பேருக்கு மேல் திரண்டிருக்க அரங்கமோ விசில் சத்தங்களாலும் காய்தட்டல்களாலும் ஆர்ப்பரித்து காணப்பட்டது. என்னை கவர்ந்த குத்துச்சண்டை வீரர் முகமது அலி மட்டும்தான் என்று கூறியிருந்தார் அன்றைய தமிழக முதல்வரும் குத்துச்சண்டை பிரியருமான MGR அவர்கள். அவரின் அழைப்பின் பேரிலேயே சென்னைக்கு வந்திருந்தார் அலி. காட்சி குத்துச்சண்டை போட்டியில் அலி பங்கேற்று மோதுகிறார் என்பதே மக்கள் அங்கு திரள காரணம். முதல் காட்சியில் ஜிமி எலிஸ் முகமது அலியுடன் மோத, இரண்டாவது காட்சியில் தமிழ்நாடு சாம்பியனான ராக்கி பிராஸ் அலியுடன் மோதுகிறார். போட்டிகளின் முதலில் முகமது அலிக்கு மாலை மரியாதை செலுத்திய MGR, எங்கள் தமிழகத்திற்கு வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் என அலியிடம் கேட்டார். அதற்கு அலி, சென்னையில் மீன் உணவு வகை மிகவும் சுவையாக இருக்கும் என்கிறார்களே, அது எங்கு கிடைக்கும் என்றார். விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்ற MGRிடம் இப்படி ஒருவர் கேட்டால், அதுவும் உலக பிரபலம் கேட்டால் சும்மா விடுவாரா? அடுத்த நொடியே ராமாவரத்துக்கு செய்தி அனுப்பி அங்கிருந்து அசைவ உணவுகள் அலி தங்கியிருந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது. குத்துச்சண்டை வரலாற்றிலும் அமெரிக்க நிறவெறி எதிர்ப்பு வரலாற்றிலும் முகமது அலியின் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும். நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக செம்மொழியான தமிழ் மொழி பற்றிய சிறப்பான கண்ணோட்டம் ஒன்றை, முகநூல் பதிவிலே வாசித்த ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருப்பவர் வைஷ்ணவி.
செம்மொழி. தமிழ் மொழியானது செம்மொழி என 2004 ஆண்டு ஆணி மாதம் 6 தேதி அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆணி 3 தேதியினை செம்மொழி நாள் என கொண்டாடுகின்றனர். தமிழ் செம்மொழியாக தகுதி பெறும் வரை வேறு எந்த மொழியும் இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்படவில்லை. தமிழ் அறிவிக்கப்பட்டதும் ஏனைய மொழிக்காரர்களும் தத்தமது மொழிகளை செம்மொழியாக்க சொல்லி அழுத்தம் கொடுத்து இதுவரை 11 மொழிகள் இந்தியாவில் செம்மொழியாக்கப்பட்டுள்ளன. உண்மையில் இப்பட்டியலில் செம்மொழியாக தகுதியான மொழிகள் என்றால் 2 தான். அவை தமிழும் பிரோகிதமும். சங்கதம் என்னவாயிற்று என்கிறீர்களா? அது செய்யப்பட்ட மொழி. பிரோகிதம், தமிழ் ஆகிய மொழிகளின் சொற்களை கொண்டு செய்யப்பட்ட மொழியே சங்கதம். இத்திக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னரான எழுத்து வடிவங்களை கொண்ட இந்திய மொழிகள் தமிழும் பிரோகிதமுமே. ஒரு மொழி செம்மொழியாக இருக்க வேண்டுமாயின் அம்மொழி பிறமொழி துணை இல்லாமல் தனித்து இயங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அத்தகமை தமிழுக்கு உண்டு. அத்தகமையை தொடர்ந்திட புறமொழி சொற்களை எமது மொழியுடன் கலந்து பயன்படுத்துவதை தவிர்ப்போம். செம்மொழி நாளில் இந்த உறுதியினை எடுப்போம். செந்தமிழும் நாப்பழக்கம். நன்றி.
கடந்த 11 தேதி ஜூன் மாதம் 2025 அன்று பாவலரேறு பிரிஞ்சு திருநாள் நினைவு நாள். சாதி ஒழித்திடல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்திடல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மறுபாதி துலங்குவதில்லையாம் என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் பாடலுக்கு அமைய, சாதி ஒழிப்பு இல்லாமல் தமிழுக்கோ தமிழருக்கோ விடுவில்லை என்பதனை உணர்ந்து செயலாற்றிய ஒரு தமிழ் வாழ்நாள் போராளி ஐயா அவர்களின், ஈழத்தமிழர் மீதும் அளவற்ற பற்று கொண்ட உண்மையான ஒரு தமிழ் தேசிய போராளி அவரது பாடலில் ஒன்று வருமாறு, இதோ ஒருவன் நான் இங்கிருக்கிறேன், என்னை சிறை செய்யினும் செய்க, ஈழத்தமிழரை ஆதரிக்கிறேன், என் தலை கொய்கினும் கொய்க. மேற்படி தான் பாடிய பாடலுக்கேற்ப இறுதி வரை ஈழத்தமிழருக்காக அல்லும் பகலும் பாடுபட்ட ஐயாவின் நினைவினால் கடந்த 11 தேதி. எவர் முகங்கண்டாலும் இழிசாதி குறிகள் இங்கொய்கெய்வார் பெயர் பின்னுக்கும் வாள்கள் தெரு சுவர்களில் இல்லக் கதவுகள் தம்மிலும் சூழ்ந்தன. லிசாதி பெயர்கள் அவரவர் குலத்துக்கு தனித்தனி கழகங்கள், அவரவர் குலத்துக்கு பள்ளி கற்ற எவரவர் ஆனாலும் குலவரி தீமைக்கே இழுக்குவார் என்னென்று சொல்வோம். பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் தென்மொழி சுவரடி ஓலை 1966 வெளிவந்த இந்த ஓலையில் இருந்தே இந்த பதிவுகளை தந்திருக்கின்றோம். நல்லது நேர்களே, நீங்கள் கேட்டு பயனுறிந்திருப்பீர்கள் நினைக்கின்றோம். நல்லது, மற்றொரு அவர் பற்றிய கருத்துக்களோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
குமயமும் முடியாய் குமரியும் மடியாய் நிற்கும் எம் தேவி. இமயமும் முடியாய் குமரியும் மடியாய் நிற்கும் எம் தேவி. மா காளினி பராசக்தினி, மா காளினி பராசக்தினி, உலகோர் குல தெய்வம் எங்கள் ஆருயிர் தாய் நாடே, எங்கள் பாரத திருநாடே. உன்னை தீண்டிட மாசுபடுத்திட எதிரியர் எண்ணுகையில், உன்னை தீண்டிட மாசுபடுத்திட எதிரியர் எண்ணுகையில், உதிர அருவியால் ஆருயிர் பலியால், உதிர அருவியால் ஆருயிர் பலியால் மானம் காத்தனரே. எங்கள் ஆருயிர் தாய் நாடே, எங்கள் பாரத திருநாடே. ஆருயிர் தாய் நாடே, எங்கள் பாரத திருநாடே. இன்பம் வேண்டும் நலன்கள் வேண்டும் நற்றவான் வேண்டோ, இன்பம் வேண்டும் நலன்கள் புரியும் அடிமைகள் ஆகிடுவோம். எங்கள் ஆருயிர் தாய் நாடே, எங்கள் பாரத திருநாடே. பல்லும் பகலும் உன் ஏவல் புரியும் அடிமைகள் ஆகிடுவோம். எங்கள் ஆருயிர் தாய் நாடே, எங்கள் பாரத திருநாடே. ஆருயிர் தாய் நாடே, எங்கள் பாரத திருநாடே. எங்கள் ஆருயிர் தாய் நாடே, எங்கள் பாரத திருநாடே. எங்கள் ஆருயிர் தாய் நாடே, எங்கள் பாரத திருநாடே.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
2040